அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக ஒரு பக்கம் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை செய்யும் அதே நேரம் அரசின் இன்னொரு குழுவினர் மக்களை பலவந்தப்படுத்தி மரண சான்றிதழ் வழங்கி வருவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த அவரது செவ்வி.
இந்த விசாரணை கமிஷன் இவ்வாறு ஒரு உடைய நடைபெறுகின்றது என்று பத்திரிகை மூலமாக அறிந்த பின்பு கூட அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையாகவே வரக்கத்தக்க ஒரு செயல்.
இந்த புகாருக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதில்கள். சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையான ICC தம்முடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் இன்று கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் குறித்த தகவல்கள். இதன் சாதக பாதகங்களை அலசும் ஒரு செவ்வி.
இப்போ வந்து கிரிக்கெட்ங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்போர்ட்ல இருந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஸ்போர்ட்டா மாறிட்டது. அது வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து எடுத்த முடிவுகள் அது தீர்மானமா தெரியுது.
நிறைவாக உங்கள் கருத்துக்களை தாங்கி வரும் நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. ஸ்பெயின் மன்னர் ஹுவான் கார்லோஸின் மகள் இளவரசி கிறிஸ்டினா ஊழல் மோசடி தொடர்பில் நீதிமன்றத்தில் பல மணி நேரமாக விசாரிக்கப்படுகிறார். ஸ்பெயின் வரலாற்றில் அரச குடும்ப உறுப்பினர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவே. கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் இளவரசி பின்பக்க நுழைவாயில் மூலம் நீதிமன்றத்துக்குள் வந்தார். அதே நேரத்தில் கட்டடத்தின் மறுபுறத்தில் பெரும் எதிர்ப்பு கோஷம் ஒன்றை கேட்கக்கூடியதாக இருந்தது. இளவரசி கிறிஸ்டினாவின் கணவர் வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அவர் விசாரிக்கப்படுகிறார். பல மில்லியன் டாலர்கள் அரச பணத்தை கிறிஸ்டினாவின் கணவர் சுருட்டிக் கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ரஷ்யாவில் நடந்து வரும் வின்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் நெதர்லாந்தின் ஸ்வென் கிராமர் ஆண்களுக்கான 5000 மீட்டர் வேக பனிச்சறுக்கில் தனது சாம்பியன் பட்டத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த போட்டியில் அவரது டச்சு அணியினர் தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றதன் மூலம் ஒலிம்பிக் சாதனை படைக்கப்பட்டது. 2012 ஆண்டிலிருந்து 5000 மீட்டர் தூர பனிச்சறுக்கில் இதுவரை அவர் தோற்றதே கிடையாது. இந்த தூரத்தில் இவரது 16வது தொடர் வெற்றி இதுவாகும். இம்முறை சோச்சி வின்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் முதலாவது தங்கத்தை அமெரிக்கரான சேஜ் கோட்சம்பர்க் ஸ்னோபோர்ட் ஸ்லோப் ஸ்டைல் பனிச்சறுக்கு விளையாட்டில் வென்றெடுத்திருக்கிறார். ரஷ்யாவின் சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைன் அதிபர் விக்டோர் யானுக்கோவிச்சும் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருப்பதாக அந்த இரு நாடுகளின் அதிகாரிகளும் கூறுகின்றனர். உத்தியோகபூர்வமற்ற முறையில் நடந்த இந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது பற்றி இருதரப்பிலிருந்துமே தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் உக்ரைனில் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்களும் உக்ரைனை நிதி நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற ரஷ்யா முன்மொழியும் திட்டம் பற்றிய சர்ச்சைகளும் இருந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக மற்றும் அனுசரணை ஒப்பந்தங்களில் கையொப்பமிட அதிபர் யானுக்கோவிச் மறுத்த பின்னர் உக்ரைனுக்கு 1500 கோடி டாலர்கள் கடனுதவி வழங்க ரஷ்யா உடன்பட்டிருக்கிறது. ஆனாலும் கடன் தொகையை வழங்குவதை ரஷ்யா இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் மோதலில் சிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருந்து பொருட்களை வழங்க ஐநா ஆயத்தமாகி வருகின்ற சூழ்நிலையில் அந்த ஊரில் கடந்த 3 நாட்களாக இருந்து வருகின்ற போர் நிறுத்தம் குலைய மற்ற தரப்பே காரணம் என்று சிரியாவின் அரச படையினரும் கிளர்ச்சி குழுக்களும் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். கடந்த வெள்ளியன்று ஐநாவின் அனுசரணையில் நிவாரணப் பணிகள் ஆரம்பித்திருந்த இடங்களில் மோட்டார் குண்டுகள் பல்ல வீசப்பட்டன. உதவிப் பொருட்களை சுமந்து செல்லும் வாகனத் துறையினால் அந்த பகுதிக்கு செல்ல முடியுமா என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. கிளர்ச்சிக்காரர்கள் வசமுள்ள பகுதிகளிலிருந்து குழந்தைகள், பெண்கள், முதியவர்களாக 80க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுவிட்டனர். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் முன்னெப்போதும் அறியப்படாத ஜிகாத் குழு ஒன்று 6 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த 2 குண்டு தாக்குதல்களை தாமே நடத்தியிருப்பதாக உரிமை கோரியிருக்கிறது. எகிப்து படைவீரர்கள் என்று அர்த்தப்படுகின்ற அஜ்னாட் மிசிர் என்ற குழு தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தும் என்றும் அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் படைகளிலிருந்து விலகுமாறும் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை சுயாதீனமாக உறுதி செய்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அல் கைதாவுடன் தொடர்புடைய இணையதளத்திலும் அவர்களின் ஃபேஸ்புக் தளத்திலும் இந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. இதேவேளை மடகஸ்காரில் போலீசாருக்கும் கால்நடை திருடர்களுக்கும் இடையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கால்நடை திருடர்கள் 15 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஜெபு வகை மாடுகள் 100க்கும் அதிகமானவற்றின் தலைகளை தாம் கைப்பற்றியிருப்பதாக போலீசார் சார்பில் பேசவல்லவர் கூறினார். 2012 கால்நடை திருடச் சென்று நடத்திய தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு அதனை தடுக்க புதிய சட்டம் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் வடகிழக்கு பிராந்தியங்களில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை செய்து வரும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்த குழுவினால் விசாரணை நடத்தப்படும் அதே சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் இன்னொரு குழுவினர் ஊடாக மக்களை பலவந்தப்படுத்தி மரணச் சான்றிதழ் வழங்கி வருவதாக அந்த கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். அவரது இந்த குற்றச்சாட்டு குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
முதலாவது விடயம், இப்பொழுது நியமிக்கப்பட்ட குழு என்பது அரசாங்கம் வரும் மார்ச் மாசம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கூட்டத்தொடருக்கு தங்களது பக்கத்திலிருந்து தாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதற்காகத்தான் முதல் இந்த குழுவை நியமிக்கப்பட்டது. இரண்டாவதாக, இந்த குழு காணாமல் போனோரை விசாரிப்பதாக இருந்தால் முதலாவதாக காணாமல் போனோர் சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டு அது சம்பந்தமான முழுமையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிற்பாடு எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், என்ன அடிப்படையில் காணாமல் போயிருக்கிறார்கள், இவர்கள் மரணம் அடைந்து விட்டார்களா இல்லையா போன்ற முடிவுகளை எடுத்து அதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது, எவ்வளவு நஷ்ட ஈட்டை கொடுப்பது என்று சொல்லி இது அரசாங்கம் தொடக்கும் மக்களுடைய பிரதிகள் உட்பட எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டிய விடயங்கள். ஆனால் ஒரு புறத்தில் பேரளவில் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்க, மறுபுறத்தில் அதே தினத்தில் மரணச் சான்றிதழ் கொடுப்பது என்பது வழக்கமாகிவிட்டது. கிளிநொச்சியில் அவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்று கூறக்கூடியவர்கள் அவ்வாறு மக்களை அழைத்துச் சென்று மரணச் சான்றிதழ் கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையற்ற ஒரு விடயம். அது மாத்திரமில்லாமல் இன்னும் சில பேருக்கு அவர்கள் நஷ்டஈடு கொடுப்பதாகவும் அறிகின்றோம்.
நீங்கள் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு, அதாவது பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வதற்கு இது ஆதாரம் இருக்கிறதா?
நிச்சயமாக, நீங்கள் அங்கு சென்று வந்த மக்கள், அதாவது வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டவர்கள் அங்கு சென்று வந்தவர்களை நீங்கள் கிளிநொச்சியில் நேரடியாக நீங்கள் அவர்களிடம் பேசலாம். அவர்களிடமிருந்து நீங்கள் அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன கம்பன்சேஷன் கிடைத்ததா கிடைக்கவில்லையா, மரணச் சான்றிதழ் பெற்றார்களா பெற்றுக்கொள்ளவில்லையா என்பதை நீங்கள் கேட்கலாம் என்று அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நஷ்டத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை இந்த விசாரணை செய்பவர்களுடைய குழு அல்லாமல் வேறு ஒரு பிரிவினர் இதனை செய்கின்றார்கள். ஆகவே இது எந்த விதத்திலும் வந்து ஒரு பிழையான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம்.
இது தொடர்பாக நீங்கள் உரிய தரப்பினரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறீர்களா?
இது ஏற்கனவே வந்து எல்லோருக்கும் தெரிந்தவுடையும். நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இதனை தெரிவிப்பதன் மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதனை நிறுத்தப்போவது கிடையாது, அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் இது நடைபெறுகின்றது. ஆகவே இது தொடர்பாக மனித உரிமை அமைப்புகளும் மனித உரிமை ஸ்தாபனங்களும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களும் தான் தொடர்பாக இதனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதனை நிறுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை.
இதே நேரம் பிபிசி தமிழோசையிடம் பேசிய காணாமல் போனவர்கள் தொடர்பான இந்த விசாரணை ஆணையத்தின் தலைவர் மேக்ஸ்வெல் பர்ணகம, அப்படியான எந்த விதமான நிர்பந்தங்களும் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, தாங்கள் எந்த விதமான போலீசாரை தமக்கு பக்கத்தில் அணுகவும் அண்டவே விடவில்லை என்று கூறியிருக்கிறார்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று விசாரணையை மேற்கொள்வது ஒரு குழுவினர், அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த நடவடிக்கைகளை மேற்பட்டவர்கள் நடத்துபவர்கள் இன்னொரு குழுவினர். ஆகவே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுதும் கூட இந்த விசாரணை கமிஷன் இவ்வாறு ஒரு உடைய நடைபெறுகின்றது என்று பத்திரிகை மூலமாக அறிந்த பின்பு கூட அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையாகவே வெறுக்கத்தக்க ஒரு செயல். அவர்களுக்கு தெரியும் நடக்கின்றது என்று, அவர்கள் செய்யவில்லை, இன்னொரு பிரிவினர் செய்ய தெரியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த குழுவினர் அதனை உடனடியாக நிறுத்தி இருக்க வேண்டுமானவர்கள் நிறுத்தவில்லை.
சுரேஷ் பிரேமச்சந்திரன். இதேவேளை காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுவின் விசாரணைகள் தொடர்பில் எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல்ல பரணகம அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
எங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 முறைப்பாடுகள் கிடைத்தன. அவற்றில் 8,000 வரையில் வடக்கு கிழக்கு சிவில் மக்களிடமிருந்து வந்தவை. 5,000 முறைப்பாடுகள் யுத்தத்தில் இருந்த போது காணாமல் போன ராணுவ வீரர்கள் தொடர்பான முறைப்பாடுகள். கிளிநொச்சியில் 9 கிராம சேவகர் பிரிவுகளில் நாங்கள் விசாரணைகளை நடத்தியிருந்தோம். அங்கு எங்களுக்கு கிடைத்த சாட்சியங்களின்படி விடுதலை புலிகள் ஆட்களை பலவந்தமாக கொண்டு சென்றதுதான் 75 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போக காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. 20 வீதமானவர்கள் தான் ராணுவ இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வந்தபோது காணாமல் போயிருப்பதாக அந்த மக்கள் கூறுகின்றனர். 1990 போர் முடிவடைந்த 2009 வரையான காலப்பகுதியில் நடந்த சம்பவங்கள் பற்றி தான் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்றார் காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம. இறுதிக்கட்ட போரின் போது பலர் தங்களின் உறவினர்களை இராணுவத்திடம் ஒப்படைத்த பின்னர் அவர்கள் காணாமல் போயிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது பற்றி உங்களுக்கு தகவல் வரவில்லையா?
அப்ப இங்க இருக்கிற வில்லேஜஸ்
நாங்கள் கிளிநொச்சியில் இதுவரை விசாரணை நடத்தியுள்ள 9 கிராமங்களில் இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பான தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை. நாங்கள் விசாரணை செய்த மக்கள் இறுதிக்கட்ட போரில் சிக்கவில்லை. வேறு பிரதேசங்களுக்கு போனால் சில நேரம் அந்த தகவல்கள் கிடைக்கலாம் என்றார் மேக்ஸ்வெல் பரணகம. LLRC ஆணைக்குழுவின் பரிந்துரையின் படி இந்த ஆணைக்குழு இயங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறதே. நானும் LLRC ஆணைக்குழுவின் உறுப்பினர் தான். காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று LLRC கூறுகிறது. அதனை உணர்ந்த ஜனாதிபதி இந்த ஆணைக்குழுவை நியமித்தார் என்ற காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுவின் தலைவரிடம், நீங்கள் விசாரணை நடத்துகின்ற இடங்களில் மக்களுக்கு உண்மை கூற வேண்டாம் என்று வேறு ஒரு குழுவினர் அச்சுறுத்தல் விடுப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறதே என்று கேட்டேன். நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தலையும் விடுக்கவில்லை. எங்களுக்கு அருகில் போலீசார் வரவும் இல்லை. ஊடகவியலாளர்கள் வந்து பார்க்கவும் அனுமதி இருக்கிறது. மிகவும் வெளிப்படையாகத்தான் நாங்கள் இயங்குகின்றோம் என்ற மேக்ஸ்வெல் பரணகம அவர்களிடம், தொலைபேசியிலும் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறதே என்று சுட்டிக்காட்டிய போது, தமக்கு அவ்வாறான முறைப்பாடு வரவில்லை என்று அவர் கூறினார். எனினும் இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்தால் உங்கள் பணி சரியாக நடக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களின் கடமைதானே என்று சுட்டிக்காட்டினேன். இப்படியான நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதை மற்ற உறுப்பினர்களுடனும் பேசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிளிநொச்சியில் மக்கள் சுதந்திரமாகத்தான் வந்து எங்களுக்கு தகவல் தந்தார்கள் என்ற ஜனாதிபதி ஆணைக்குழு தலைவரிடம், மக்கள் காணாமல் போன உறவினர்களுக்காக மரணச் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு பலவந்தம் செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்று கேட்டபோது,
மரண சாட்சிக்காக
அதாவது மரண சான்றிதழ் கொடுக்கின்ற போது சில வேளைகளில் காணாமல் போனவர்களின் சடலத்தை பார்க்காமல் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக ஏற்றுக்கொள்ள அவர்களின் உறவினர்களால் முடியாது போகலாம். அதனால் தான் இந்த பிரச்சனை. அதனால் சர்டிபிகேட் ஆஃப் அப்சன்ட், அதாவது காணாமல் போயிருக்கிறார் என்ற சான்றிதழை கொடுக்கலாம் என்று நான் தனிப்பட்ட ரீதியில் பரிந்துரை ஒன்றை முன்வைக்க இருக்கிறேன். இறப்பு சான்றிதழைப் போல அதற்கும் சட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பரிந்துரை பற்றி இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றார் காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை கிழக்கு மாகாணத்தில் கால்நடை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலத்தில் ஒரு பகுதியை விவசாய பயிற்சிக்கு வழங்கும் அரசின் முடிவை மீள்பரிசீலனை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கை அரசுக்கு இன்று தெரிவித்திருக்கிறது. இதுபற்றிய செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியொன்றின் சில பகுதிகளை முஸ்லிம் மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் எடுத்துள்ள முடிவை மீள் பரிசீலனை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதிமன்றம் அரச சட்டவாதிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. ஆலையடிவெம்பு பால் உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் அழகையா முருகன் தாக்கல் செய்த மனுவொன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இதனை தெரிவித்தது. 1990 காணி அமைச்சரின் உத்தரவுக்கமைய வட்டமடு பிரதேசத்தில் அமைந்துள்ள சுமார் 511 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்ட காணியொன்றை கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக தனக்கு வழங்கப்பட்டதாக மனுவை சமர்ப்பித்துள்ள பால் உற்பத்தியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆயினும் தற்போது இந்த நிலத்தின் ஒரு பகுதியை விவசாய நடவடிக்கைகளுக்காக முஸ்லிம் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு மாவட்ட செயலாளர் உட்பட அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை அபிவிருத்தி பணிகளுக்காக அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஒதுக்கப்பட்ட காணியொன்றை விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுத்துவது சட்ட விரோதமானதென்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள் அதனை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் மார்ச் 24 வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. அன்றைய தினம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய தீர்வொன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் அரச சட்டவாதியிடம் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து விளையாட்டுச் செய்தி ஒன்று. சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையான ஐசிசி தம்முடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர தீர்மானித்திருக்கிறது. சிங்கப்பூரில் நடந்த ஐசிசியின் செயற்குழு கூட்டத்தில் சீர்திருத்தத்திற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சீர்திருத்தப்பட்ட ஐசிசி அமைப்பின் இடைக்கால தலைவராக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் என் ஸ்ரீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் நிர்வாக சபையான ஐசிசியில் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட 10 நாடுகளில் இலங்கையும் பாகிஸ்தானும் சிங்கப்பூரில் நடந்த ஐசிசி செயற்குழு கூட்டத்தின் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் மற்ற 8 நாடுகளின் ஆதரவுடன் சீர்திருத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சீர்திருத்தங்களின் மூலமாக உலக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்குள் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து ஏற்படுத்தப்படுகிறது என்று கூறி பாகிஸ்தானும் இலங்கையும் வெளிப்படையாகவே இந்த தீர்மானங்களை எதிர்த்து வந்திருந்தன. தென்னாப்பிரிக்காவும் தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் கூட கடைசியில் அது இந்த தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசிசிக்குள் புதிய செயற்குழு ஒன்றையும் நிதி மற்றும் வர்த்தக விவகார குழு ஒன்றையும் ஏற்படுத்தி கள ஆய்வில் நிர்வாக தலைமைத்துவத்தை கொண்டுவர தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய குழுக்களில் 5 நாடுகள் பங்கு பெறும். அவற்றில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் கிரிக்கெட் நிர்வாக அமைப்புகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கும் என்று தெரிகிறது. மற்ற 2 நாடுகள் ஐசிசி நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த ஆண்டின் நடுப்பகுதி முதல் ஒரு 2 வருட காலத்திற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு அமைப்பான பிசிசிஐயின் தலைவர் என் ஸ்ரீனிவாசன் ஐசிசி நிர்வாக கட்டமைப்பின் இடைக்கால தலைவராக இருப்பார் என்று தற்போதைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் நிறைவரும் நேரத்தில் ஐசிசி நிர்வாக கட்டமைப்பிலிருந்து ஒருவர் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஐசிசியின் 10 முழு உறுப்பு நாடுகளின் எந்த ஒரு நாட்டின் கிரிக்கெட் நிர்வாக தலைவரும் ஐசிசியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதற்கென்று விசேட நிதி ஒன்றை உருவாக்குவது, டெஸ்ட் விளையாடும் அனைத்து நாடுகளும் தங்களுக்கிடையே ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான டெஸ்ட் பந்தயங்களின் ஒருங்கிணைந்த அட்டவணை ஒன்றை ஏற்படுத்துவது என்றும் தற்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 2017 ஆண்டும் 2021 ஆண்டும் நடத்தப்படுவதாய் இருந்த டெஸ்ட் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு பதிலாக அந்த ஆண்டுகளில் சாம்பியன்ஸ் டிராஃபி பந்தயங்களை நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாடுகளை வைத்து இறுதிச் சுற்று போட்டிகளை நடத்துவது என்பது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பொருத்தமாக இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐசிசியில் தற்காலிக உறுப்புரிமை கொண்டிருக்கும் நாடுகள் டெஸ்ட் போட்டிகள் விளையாடும் அந்தஸ்தை பெறுவதற்கான புதிய வழி ஒன்றும் தற்பொழுது வகுக்கப்பட்டிருக்கிறது. ஐசிசி நிர்வாக கட்டமைப்பில் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு விசேட அந்தஸ்து ஏற்படுத்துகின்ற தற்போதைய மாற்றங்கள் பற்றி கிரிக்கெட் விமர்சகரும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சஞ்சிகையின் ஆசிரியருமான நிர்மல் சேகரிடம் கருத்து கேட்டார் சாதாத்.
இப்போ வந்து கிரிக்கெட்ங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்போர்ட்ல இருந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஸ்போர்ட்டா மாறிட்டது. அது வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து எடுத்த முடிவுகள்ல அது தீர்மானமா தெரியுது. நீங்க உலக நாடுகள்ல எல்லா நாடுகளும் 60-70 நாடுகள்ல சேர்ந்து ஆடக்கூடிய ஆட்டங்கள்ல ஃபுட்பால், ஹாக்கி, அத்லட்டிக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ஈக்குவலா தான் பங்கெடுக்குது. ஆனா இப்ப வந்து பிசிசிஐ வந்து ஒரு தனியா ஒரு ஒரு புரட்சியை நடத்துற மாதிரி பிசிசிஐ, இசிபி, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அவங்க 3 பேருக்கும் அதிகமான பவரை கொடுத்து ஒரு இம்பேலன்ஸ் உண்டாகிருக்காங்க.
விளையாட்டை பொறுத்த வரைக்கும் சமதளம் இருக்கணுங்கிறது ஒரு முக்கிய, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 3 நாடுக்கும் கிரிக்கெட் நிர்வாகத்துக்குள்ள அவங்களோட கை மேலோங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கிறது மாதிரியான ஒரு பலம் கிடைச்சிருக்கிறதுங்கிறது. இப்போ மற்ற நாடுகள் பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் கிரிக்கெட்டை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா பாதிக்கும், லாங் டேர்ம்ல கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா இப்ப வந்து இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேலண்டரே பிசிசிஐ என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கேலண்டரே உருவாக்கப்பட்டுள்ளது. இப்ப இன்னும் நாள் போக போக இன்னும் வந்து பிசிசிஐயோட ஆதிக்கம் அதிகமாக தான் ஆகும்.
ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீது பிசிசிஐக்குள்ளேயே நிறைய முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருந்து அதுலேருந்து இவர் தற்காலிகமாக அவர் வெளியில் வந்து திருப்பி பிசிசிஐ சேர்மனாக இருக்கிற நேரத்தில் இப்போது ஐசிசியோட இடைக்கால சேர்மனாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
இல்லை, எனக்கு பர்சனலாக இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஆனால் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி மட்டும் பேசும்போது நான் வந்து இந்த லா ஹேஸ் டு டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னு சொல்லுவேன். எந்த நாட்டில் எந்த கேஸ் போட்டிருக்கோ அந்த கோர்ட்டுகள் என்ன தீர்மானம் எடுக்கிறோ அதுபடி இப்போ நடக்க வேண்டியது தான். பட் இண்டிவிஜுவல் பற்றி நேம் பண்ணி எனக்கு பேச விருப்பம் இல்லை.
அதே போல் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ஃபண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வளர்க்குறதுல, எதிர்காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டை வளர்க்குறதுல எந்த அளவுக்கு பங்காற்றும் நீங்கள் நினைக்கிறீங்க?
எனக்கு அது பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டெப்பாக தோணலை. ஏன்னா அது வந்து சும்மா ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்லோவாக அது வந்து இட் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ் டெத். ஒன் டே கிரிக்கெட்னு 20 ஓவர் கிரிக்கெட்டுன்னா இப்போ அடுத்த 5-10 வருஷத்தில் ஓங்கி நிற்கும்னு எனக்கு தோணுது.
டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு உலக கோப்பை நடத்துறதா அறிவிச்சிருந்த ICC வந்து தற்போது அந்த முடிவுலேருந்து பின்வாங்கி இருக்குது. இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
அந்த முறை எல்லா முடிவுமே இப்போ மக்கள் எதை பார்க்குறாங்களோ, இப்போ டெலிவிஷன் சேனலில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுபடி தான் இப்போ வந்து மெஜாரிட்டியான விளையாட்டுகள் அதுபடி தான் முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதே மாதிரி கிரிக்கெட்லேயும் இப்போ வந்து டெலிவிஷன் சேனலில் வந்து வியூவர்ஸ் என்ன பார்க்குறாங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க அதை ஸ்பான்சர்ஸ் அதுக்கு தேடி தான் வராங்க. அதே மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸில் அவங்க நம்பர் ஆஃப் வியூவர்ஸை பார்த்து அவங்க வந்து அதுபடி தான் அது ஒன் டே கிரிக்கெட்டை நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதுதான் ஒன் டே கிரிக்கெட் தான் ஆடுவாங்க.
ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சஞ்சிகையின் ஆசிரியரும் கிரிக்கெட் விமர்சகருமான நிர்மல் சேகர், இந்திய நடுவண் அரசு சமீபத்தில் அரிசிக்கு புதிய சேவை வரி ஒன்றை விதித்திருப்பதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சேவை வரியை எதிர்ப்பவர்களில் ஒருவரான தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்களின் சங்கங்களின் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரும் ஆலோசகருமான KS ஜெகதீசனிடம் தொடர்பு கொண்டு அவரது எதிர்ப்புக்கு என்ன காரணம் என்று கேட்டேன்.
சேவை வரி வந்துங்க விவசாய விளைபொருள்களுக்கு சேவை வரி கிடையாது. விவசாய விளைபொருள்கள் விவசாயிகளுடைய கையை மாறி வியாபாரிகளுடைய கைக்கு வந்தோடனே அதுக்கு என்ன சேவை பெறுகிறார்களோ அதற்கான சேவை வரி விதிக்கப்படும். இதுல வந்து உங்களுக்கு கோதுமை நெல் இரண்டுமே விவசாய விளைபொருள்கள் என்று ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த இரண்டுக்குமே விவசாய விளைபொருள்கள் என்பதனால் இது இரண்டுக்கும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. 22/7/2012 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கடித போக்குவரத்து நடந்து கொண்டே இருந்தது. என்ன கடித போக்குவரத்து என்றால் இதற்கு சேவை வரி விதிக்கலாமா விதிக்க வேண்டாமா என்பது. இதை மத்திய அரசு அரிசி விவசாய விளைபொருள் அல்ல, எனவே இதுக்கு சேவை வரி விதிக்க வேண்டும் என்ற முடிவை தற்பொழுது எடுத்து முன் தேதியிட்டு 21/7/2012 அரிசிக்கும் சேவை வரி உண்டு என்று சேவை வரியை விதித்திருக்கிறது. அதாவது சுமார் 18 மாதங்கள் முன் தேதியிட்டு இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது.
இங்க எத்தனை சதவீத சேவை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது?
12.36%.
இப்பொழுது கோதுமைக்கு மட்டும் இந்த சேவை வரியிலிருந்து விலக்கு அளித்துவிட்டு அரிசிக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சேவை வரியை விதிப்பதற்கு மத்திய அரசு தரப்பில் என்ன காரணம் கூறப்படுகிறது?
அவர்கள் கூறுகின்ற காரணம், கோதுமை உருவம் மாறாமல் அப்படியே கோதுமையாகவே விற்பனை செய்யப்படுகிறது, நெல் மாற்றப்பட்டு அரிசியாக விற்பனை செய்யப்படுகிறது என்பதுதான் மத்திய அரசு கூறுகின்ற காரணம்.
அந்த காரணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
எல்லாமே உணவாக்க முடியாது. கோதுமை அப்படியே சமைத்து விடலாம், கோதுமையை அல்லது குறணையாக மாற்றி சமைத்து விடலாம், ஆனால் நெல்லை நெல்லாகவே நீங்கள் சமைத்து விடவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ரசாயன மாற்றங்களோ அல்லது அதனுடைய வேறு எந்த விதமான குறணையாகவோ அல்லது அரிசியாகவோ அல்லது மதிப்பு கூட்டிய பொருளாக எதுவுமே மாற்றாமல் அதனுடைய உண்மையை மட்டும் நீக்கி தற்பொழுது நாம் கைக்குத்தல் அரிசி சாப்பிட வேண்டும் என்று கூட மிகவும் அரசு அல்லது எல்லா நிறுவனங்களுமே பரிந்துரை செய்யும் பொழுது வெறும் உண்மையை மட்டும் நீக்கி அரிசியான அது இது ஒரு மாற்றப்பட்ட பொருள் என்ற கருத்து ஏற்புடையதல்ல.
இந்த சேவை வரி விதிக்கப்பட்டதால் விவசாயிகளும் அரிசி உணவு சாப்பிடுபவர்களும் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இந்த சேவை வரி விதிக்கப்பட்டதனுடைய இந்த வரியை நாங்கள் எப்படி இருந்தாலும் நுகர்வோருடைய கணக்குகள் தானே ஏற்றப்போகிறோம். அரிசி ஆலைக்காரர்கள் தனியில் இந்த அரிசி நெல்லை அரிசி ஆக்கின்ற அரிசி ஆலைகள் இந்த சேவை வரியை பொதுமக்கள் கன்சியூமர் அவர்களுடைய இதில் அரிசிகளை ஏற்றத்தானே செய்ய வேண்டும். முழுமையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இது இயல்பு தானே, இது இயற்கை தானே.
தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் KS ஜெகதீசன். அடுத்து நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
நேர் நேரம் நிகழ்ச்சி குறித்து எழுதும் காங்கேயம் நேயர் நந்தகுமார். நேயர் நேரம் நிகழ்ச்சியை ஆடியோபு FM மூலம் ஃபேஸ்புக்கில் பிரசுரிக்கலாமே என்கிறார்.
நல்ல யோசனை தான், முயற்சி செய்கிறோம். நன்றி. சரி, இனி இந்த காப்பு பஞ்சாயத்துகள் என்ற ஜாட் சமூகத்தினரின் கட்ட பஞ்சாயத்து முறையை ஆதரித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்த சர்ச்சைக்கிடமான சில கருத்துக்கள் பற்றி எழுதும் ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, கெஜ்ரிவாலின் சித்தாந்தங்களுடன் என்னால் ஒத்துப்போக முடியாது என்றாலும் இக்குறிப்பிட்ட பிரச்சனையில் அவரின் நிலைப்பாடு யதார்த்தமானது. எங்கள் நாட்டின் நீதி பரிபாலனத்துறை ஆமை வேகத்தில் கூட அல்ல, அதைவிட மெதுவாக நகர்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை கிராமங்களிலேயே தீர்த்து கொள்ள முயல்வது சரியானதுதான். ஆனால் நீதித்துறையின் வேகம் சில வருடங்களில் சரி செய்யப்பட்டு விடும் என்ற உறுதியை அவர் அளித்திருந்தால் தற்காலிக ஏற்பாடாக சில குற்றங்களுக்கு மட்டும் இது போன்ற பஞ்சாயத்துக்களை ஏற்பது சரியில்லை என்றாலும் வேறு வழியில்லை. சென்ற வருடம் பிரிட்டனில் அங்கு வாழும் முஸ்லீம்கள் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தங்களின் ஷரியா நீதிமன்றங்களிலேயே தீர்த்துக் கொள்வது சரிதான் என்று பிரிட்டனின் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி பேராயர் தெரிவித்தது நினைவுக்கு வருகிறது. முன்னேறிய நாடான பிரிட்டனுக்கே இந்த கதி என்றால் நாங்கள் முன்னேற இன்னும் பல தசாப்தங்கள் ஆகும் என்கிறார்.
கடந்த புதன்கிழமை ஒலிபரப்பான இலங்கையில் தமிழ் மொழி பலகைகளில் எழுத்துப்பிள்ளை குறித்த பலகணி நிகழ்ச்சி பற்றி பல நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வத்தகோடவையிலிருந்து எழுதும் ராமச்சந்திரன் ரமேஷ், இந்த பட்டகம் உண்மை நிலவரங்களை அறியத்தந்தது, இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் ஒலிபரப்புங்கள் என்கிறார்.
இதே பெட்டகம் குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் லண்டன் நேயர் தா கஜந்தன், இது தவறுதலான எழுத்துப்பிழை அல்ல, திட்டமிட்ட தமிழ் கொலையின் ஒரு வடிவம். இலங்கையில் கொல்லப்படுவது தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழும் தான் என்கிறார்.
யாழ்ப்பாணம் ரகுநாதன் உமாபதி ஃபேஸ்புக் மூலம் எழுதும் கருத்துக்களில், இது தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எழுத்து மூலம் ஒருங்குறியில் இல்லாததால் வந்த பிரச்சினை. எல்லாவற்றிற்கும் மாண்புமிகு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கரவை பிழை சொல்வது சரியல்ல, ஆனாலும் இந்த பிரச்சினை நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் ஒருங்குறியினை ஆதரிக்காத வரைகளை மென்பொருட்களை இலங்கை அரசு தடை செய்ய வேண்டும் என்கிறார்.
சரி, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன் எழுதும் மின்னஞ்சலில், தமிழக மீனவர்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து கைது செய்வதும் ஜெயலலிதா தொடர்ந்து கடிதம் எழுதுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இந்திய அரசு இதற்காக எதையும் செய்யப்போவதில்லை. உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத விசித்திரமான மனநிலையில் பொறுப்பற்ற முறையில் இருப்பது இந்திய அரசு மட்டும்தான். ஒரு மாநில அரசு கடிதம் எழுதினால் அதற்கான குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாமல் எருமையின் மீது மழை பெய்தால் போல இந்திய அரசு இருப்பது கண்டிக்கத்தக்கது என்கிறார்.
இதே பிரச்சினை பற்றி எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இலங்கை அரசு மீனவர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கும் போது தமிழக மீனவர்கள் தேவையில்லாமல் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை தவிர்த்தால் பிரச்சினை குறையும் என்கிறார்.
பர்மிய தமிழர்கள் தொடர் மூலம் அவர்களது தற்போதைய வாழ்க்கையின் யதார்த்த நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் கோத்தகிரி நேயர் கே தனேஷ்வேந்தன்.
கனடா நேயர் சரோவர்ணன் எழுதும் மின்னஞ்சலில், கடந்த 4 திகதி பிபிசியில் ஒழித்த மனிதுரிமை ஆணையாளர் பாலகிருஷ்ணனின் கூற்று வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். இலங்கையில் இருதரப்பினரும் செய்த போர்க்குற்றங்களுக்கு கட்டாயம் சர்வதேச விசாரணை அவசியமாகும். பாலகிருஷ்ணனின் கூற்றை ஆதரிக்கும் நான் அதே தினம் மரண தண்டனை கைதிகள் விடயத்தில் கருத்து கூறிய மனிதுரிமை பேச்சாளர் சுதா ராமலிங்கத்தின் கருத்துக்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்.
பெங்களூரு அருகே செங்கல் சூழலில் அடிமைகளாக பணியாளர்கள் என்ற செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், குழந்தை தொழிலாளர் மட்டுமல்லாது பலர் கொத்தடிமைகளாக பல்வேறு இடங்களில் வேலை செய்கின்றார்கள். அரசு நேர்மையாக ஆய்வு செய்து உரிய ஊதியமும் பணி பாதுகாப்பும் வழங்க வேண்டும். பெண் தொழிலாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு தரப்பட வேண்டும் என்கிறார்.
பாகிஸ்தானில் இந்து ஆலயம் ஒன்று அரசு உதவியுடன் புனரமைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் என் கணபதி, இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்கிறார்.
சிதம்பரம் நடராஜர் கோயில் நிர்வாகம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி எழுதும் மும்பை சுகுமார், இது மிகச் சிறுபான்மை குழு ஒன்றுக்கு கிடைத்த வெற்றியாக தெரிகிறது. பெரும்பான்மை மக்கள் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அர்ச்சகர் பயிற்சி பெற்ற அனைவரும் இந்து கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்க கொண்டுவரப்பட்ட சட்டமும் இப்படித்தான் வழக்கில் சிக்கியிருக்கிறது என்கிறார்.
தமிழகத்தில் துவக்கப்பள்ளிகளில் கல்வித்தரம் குறித்த அறிக்கை பற்றிய செய்தி குறித்து எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, அரசால் நடத்தப்படும் துவக்கப்பள்ளிகள் தற்போது வேறு வழியில்லாத பரம ஏழைகளுக்காகவே நடத்தப்படுகின்றன. அங்கு வேலை செய்பவர்களில் பலருக்கு மனசாட்சியே இல்லை. நல்லவர்களை தேடி கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். இத்துறையில் வேலை செய்பவர்களில் பெரும்பான்மையினர் அவர்கள் வேலையை தவிர மற்றெல்லா வேலைகளையும் செய்கின்றனர். அரசு ஊழியர்களின் குழந்தைகள் எல்லாம் அரசு துவக்கப்பள்ளிகளில்தான் படிக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிவிடும் என்கிறார்.
ரஷ்யாவில் அணில்களை கொள்பவர்களுக்கு அபராதம் என்ற செய்தி பற்றி எழுதும் வேலூர் காட்பாடி நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன், அணில்களை கொள்பவர்களுக்கு $550 அபராதம் எனவும் ஒரு அணிலின் விலை $150 எனவும் கேட்டு வியப்படைந்தேன். அணில் நிலத்தை காப்பாற்ற ரஷ்ய அரசாங்கம் எடுத்த அபராத நடவடிக்கை பாராட்டுக்குரியது. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான அணில்களை கொன்றழித்து வருகிறார்கள். இதற்கு தமிழக வனவிலங்கு சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் அணில் நிலைமை அழிந்து போகும் நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்.
விளையாட்டு வீராங்கனைகள் பயிற்சியாளர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது பற்றிய செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், பயிற்சியில் ஈடுபட்டுள்ள விளையாட்டு வீராங்கனைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யும் பயிற்சியாளர்கள் என்ற செய்தியை பிபிசி இணையம் மூலம் அறிந்தேன். இதுபோன்ற சக மனிதர்களை மதிக்க தெரியாத பயிற்சியாளர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்கிறார்.
கத்தோலிக்க திருச்சபையில் சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் குறித்த ஐநா மன்ற அறிக்கையை பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் அளவட்டி பாஸ்கரன் பழனிவேல் இந்த பிரச்சனையில் திருச்சபையின் கருத்தும் வழிநடத்தலும் தவறானவை என்கிறார்.
நடிகர் நாகேஸ்வர ராவின் மறைவு குறித்த செய்தி பற்றி எழுதும் ஈரோடு நேயர் எம் சி பூபதி, பழம்பெரும் நடிகர் நாகேஸ்வர ராவின் படங்களை அந்த காலத்தில் பார்த்து ரசித்தவன் என்ற முறையில் தனக்கு அவரது மறைவு பெரும் வருத்தத்தை தந்ததாக கூறியிருக்கிறார். பாலியல் வல்லுறவை ஆயுதமாக பயன்படுத்தும் பர்மிய சிப்பாய்கள் பற்றிய செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, சிப்பாய் உடுப்புகளை போட்டால் எந்தவிதமான கொடுமைகளையும் செய்யலாம், அரசு தண்டிக்காது என்ற உணர்வு ஏற்பட்டு வருவதால் இராணுவத்தினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது. ஜெயபிரகாஷ், இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.